எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு ஒப்பானவர் யார் என்று சுவாமி. எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தவரை உம்மை துதிக்கிறோம். உங்களுடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளதப்பா. பொல்லாத உலகத்தில் அனுதினமும் எங்களை கண்மணி போல காக்கிற தெய்வம், தாயிலும் மேலான உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் ஐயா. இவருடைய செட்டைகளின் கீழ் எங்களுக்கு அடைக்கலம் உண்டு, ஆரோக்கியம் உண்டு, பாதுகாப்பு பலம் உண்டு, சுகம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். எங்களுடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்குதப்பா. உம்முடைய வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உணர்வடைய பண்ணும்படி மன்றாடுகிறோம். உம்முடைய ஆவி அனுபவம் எங்களுக்கு போதிப்பாரா. தேவனுடைய நோக்கமும் சித்தம் எங்கள் பத்தியில் நிறைவேறட்டும் மட்டும் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆவே ஆமென். கத்தோடைய தாபத்துக்கு பயப்பட்டாடும் திருப்பிக் கொள்வோம். ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசி கேட்போம். எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம்.
எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யேசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆளனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்திலே உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிய வந்த போது எழுந்து தன் பிராணன் காக்க ஜூதாவைச் சேர்ந்த பேர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2 வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து.
எலியா என்கிற தீர்க்கதரிசி, எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டிலே மிக வல்லமையான தீர்க்கதரிசி. He was a mighty man in the Old Testament. அவருடைய வாழ்க்கை வித்தியாசம், அவருடைய அழைப்பு வித்தியாசம், அவருடைய ஊழியம் வித்தியாசம். பராக்கிரமமான காரியங்களை செய்தவர், பயங்கரமான காரியங்களை செய்தவர். இஸ்ரவேலிலே மிக நெருக்கமான, இடுக்கமான, கடினமான காலகட்டத்தில் தேவன் அவரை எழுப்பியிருந்தார். இவரை குறித்த வம்ச வரலாறு ஒன்றும் பரிதாக வேதத்தில் இல்லை. இவருடைய தாய் தகப்பனை குறித்த விவரமும் இல்லை. ஆனால் ஆவிலே மிகவும் பலமுள்ளவனாக காணப்படுகிறார். ராஜாக்களுக்கு முன்பாக நின்று தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்து ராஜா விட்ட தவறுகளையும் தட்டி காட்டி சுட்டிக்காட்டுகிற அளவுக்கு அவருடைய ஆவியிலே மிகவும் பலமுள்ளவனாக இருந்தார். ஆகவே தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு பலத்த தீர்க்கதரிசியாக பழையற்பாட்டிலே காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வல்லம்பு உள்ள தீர்க்கதரிசி, பராக்கிரமிக்க மனுஷன், தேவனுடைய வா எனப்பட்டு தேவனுடைய வார்த்தைகளை தேவ மக்களுக்கு கொண்டு வந்த தேவ மனுஷன், அப்படிப்பட்ட மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்த இந்த எலியா ஒரு கட்டத்திலே அவன் ஆண்டவரிடத்திலே இப்படியாய் விண்ணப்பப்படுகிறார் என்று ஒரு சூரை செடிகளை போய் படுத்திருந்து தான் சாக வேண்டும், போதும் கர்த்தாவே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் அல்ல. இட் இஸ் இனாஃப், போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் ஊழியம் செய்தது போதும், இதற்கு மேல என்னால் வாழ முடியல. கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கணும், அது நல்லவன் அல்ல, உத்தமன் அல்ல, என்னை எடுத்துக்கொள்ளும்படி சொல்லி ஒரு சூரிய செடிகளை படுத்திருந்து தேவரை நோக்கி மன்றாடுகிறார், விண்ணப்பப்படுகிறார். சிந்தித்து பாருங்கள், வல்லமையான ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன், கொஞ்ச நாளைக்கு முதல்தான் வானத்திலிருந்து அக்னி இறக்கி முழு நேசனையும் முழு ஜனத்தையும் முழு இஸ்ரவேல் மக்களையும் தேவன் பக்கம் திருப்பி கர்த்தரே தெய்வம் என்று விழுந்து தொழுது கொள்ள வைத்த அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவனுடைய மனிதன். 450 பாகால் தீர்க்கதரிசிகளை பகரங்கமாக இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு விட்டுவித்த தேவ மனுஷன், தேவனுக்கென்று பக்தி வைராக்கியம் காட்டின இந்த தேவ மனுஷன் ஒரு கட்டத்திலே மனம் சோர்ந்து போய், மனம் சலித்து போய், அந்த மனச்சோர்வு எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே, என் ஊழியம் போதும், நான் வாழ்ந்தது போதும், நான் சாக வேண்டும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ற அளவுக்கு அவனுக்குள்ளே அந்த மனச்சோர்வு அவனை தாக்கி இருக்கிறது என்று சொல்லும் போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே இந்த மனச்சோர்வு என்பது யாரைத்தான் விட்டு வைத்திருக்கிறது? இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியே தாக்கியிருக்கிற இந்த மனச்சோர்வு நம்புகள் நம்மை விட்டு வைக்காது. அவை எல்லோருக்கும் மனச்சோர்வு என்கின்றது தவிர்க்க முடியாது, சோர்வு என்கின்றது தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சோர்வு நம்முடைய வாழ்விலே ஒரு பாரிய பாதிப்புகளை கொண்டு வராத அளவுக்கு நம்மை பாதுகாத்துக் கொள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு தெரிந்திருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். இந்த மனச்சோர்வின் ஆவியினால், இந்த மனச்சோர்வினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை முடமாகி வாழ வழி தெரியாமல் வாழ்க்கையிலே வாழ்ந்தும் உயிரோடு இருந்தும் செத்து போனவர்கள் இந்த உலகத்திலே கணக்கில் அடங்க, மனச்சோர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் இந்த நாட்களிலே எண்ண முடியாத அளவு. அமெரிக்காவிலே கூட இந்த டிப்ரெஷன் என்கின்ற ஆவியினால் மனச்சோர்வினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள் பல்லாயிர கணக்கில் சொல்லி கணக்கெடுப்பு சொல்லுகிறது. வளர்ந்த தேசங்களிலும் அறிவும் விஞ்ஞானமும் வளர்ந்த பெருத்த தேசங்களிலும் கூட இந்த மனச்சோர்வு மக்களை பாதிக்கிறது. அறிவாளிகளையும் புத்திசாலிகளையும் ஞானிகளையும் படித்தவர்களையும் பணக்காரர்களையும் ஏன் வாலிப பிள்ளைகளையும் கூட இந்த மனச்சோர்வு பாதிக்கிறது, வாழ்க்கையை பரலைஸ் ஆக்கி விடுகிறது. அருமையான தேவோடைய ஜனமே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாகிய எலியாவை கூட இந்த மனச்சோர்வு தாக்கியிருக்கிறது. அதனால் நான் வாழ்ந்தது போதும், நான் ஜீவித்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களும் பார்க்க நான் நல்லவன் என்று சொல்ற அளவுக்கு அந்த மனச்சோர்வு அவரை தாக்கியிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலே போதும் கர்த்தாவே என்கின்ற தலைப்பிலே ஒரு கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்க போறோம், தியானிக்க போறோம். This is the timely word. Open your heart and mind. Accept the word as the word of God. தேவன் தன்னுடைய வார்த்தைகளை அனுப்பி நம்மளை உயிர்ப்பிக்கிறார், உணர்வடைய பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்றது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். எலியா போய்விட்டார், ஆனால் எலியாவின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அற்புதங்கள் முடிந்து போகவில்லை, இன்றைக்கும் தேவன் அற்புதங்களை செய்கிறார். அதை நம்முடைய கண்ணார நாம் காக்க முடியும், ஏனென்றால் இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே எனக்கு அருமான தேவனுடைய ஜனமே, இவ்வளவு பெரிய தீக்கதரிசி இந்த மனச்சோர்வின் ஆவி தாக்கியிருக்கிறது. ஆகவே அவன் போதும் கர்த்தாவேன்னு சொல்லி சூரிய செடிக்கிலே படுத்திருந்து மண்டாடி இருக்கிறான், விண்ணப்பம் பண்ணியிருக்கான். ஒருவேளை இங்கே வந்திருக்கிற உங்களில் சிலரும் வாழ்க்கையிலே மனம் சலித்து போய், மனம் சோர்ந்து போய், மனம் வெறுத்து போய், போதும் கர்த்தாவே நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் சாக வேண்டும், நான் வாழ்கிறதுனால என்ன பலன் உண்டு, நான் வாழ்றதால என்ன நன்மை உண்டு, என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, என் மனதில சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையெல்லாம் வறுமையாக இருக்கிறது, விரக்தியாக இருக்கிறது, மனம் சலித்து போனேன், நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம், போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் செபித்திருக்கலாம், அல்லது உங்களுடைய மனதிலே நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் இந்த நாளிலே தன்னுடைய வார்த்தையை உங்களுக்கு அனுப்புகிறார். எவருடைய வாழ்க்கையில் நெருக்கம் இல்லை, எவருடைய வாழ்க்கையிலே கஷ்டம் இல்லை, எவருடைய வாழ்விலே துன்பம் இல்லை, எவருடைய வாழ்க்கையிலே வேதனை இல்லை. இந்த வாழ்க்கை வேதனை துன்பம் கவலை கலந்ததாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு நற்செய்தி, நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமையிலும் நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுறதும் இல்லை. சொன்னவர் மாறாது. தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானு வேலனாய் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் உன்னையும் என்னையும் பாதுகாக்க இஸ்ரவேலின் தேவன், எலியாவின் தேவன், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பது சத்தியம். ஆனாலும் இந்த மனச்சோர்வு அவ்வப்போது நம்மை தாக்கத்தான் செய்கிறது. எனக்கு அருமானவர்களே, மீண்டும் நான் சொல்ல வர தாற்பயம் என்னவென்றால், மனச்சோர்வு எல்லோருக்கும் வரத்தான் செய்கிறது. ஒருவரும் சொல்ல முடியாது எனக்கு சோர்வே இல்லை, எனக்கு சோர்வு வருதுன்னு சொல்லி எவரும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் சோர்வு வரத்தான் செய்யறது. நாம் விரும்பாத விருந்தாளிகளாய் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையை விசிட் பண்ணத்தான் செய்யறது. ஆனால் அந்த சோதுவுகள் நம்மை தாக்காதபடி, நம்முடைய வாழ்விலே பாரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அழைப்பு உண்டு, அபிஷேகம் உண்டு, ஆவியின் வரங்கள் உண்டு, அந்நிய பாஷைகள் உண்டு. ஆனாலும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இந்த மனச்சோர்வின் ஆவினாலே தாக்கப்பட்டு மனம் சோர்ந்து போய் இன்றைக்கு இயங்க முடியாதவர்களாக, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவர்களாக, தேவன் தேவனாகவே இருக்கிறார் என்பதை அறிந்தும் உணர்ந்தும் ஆண்டவருக்கு தலை நிமிர்ந்து நின்று இந்த கடைசி நாட்களிலே இந்த கடைசி சந்ததிக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டியவர்கள், தேவனுடைய வார்த்தைகளை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு முடங்கி போய் மனம் சோர்ந்து மனம் சலித்து போயிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கிட்ட வாழ்விலே அந்த மனச்சோர்வுக்கு இடம் கொடுத்து அந்த சோர்வினாலே தாக்கப்பட்டு இன்றைக்கு பரலைஸ்ட் ஆகி போயிருக்கிறார்கள். எனக்கருமான தேவனுடைய ஜனமே, ஒன்று நாம் மனச்சோர்வை மேற்கொள்ள வேண்டும், அல்லது போனால் அந்த சோர்வு நம்முடைய வாழ்வை மேற்கொண்டு விடும். இந்த மனச்சோர்வின் ஆவினால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க நீங்க பாப்பீங்கன்னு சொன்னால், அவர்கள் படித்தவர்களாக இருந்தாலும் பைத்தியக்காரர்கள் போல காட்சி அளிப்பார். இந்த சோர்வு ஒரு மனுஷனை தாக்கிவிட்டால் அவருடைய வாழ்வில் இருக்கிற நம்பிக்கை உடைந்து போகிறது. இந்த சோர்வோட வாழ்வில் இடம் பிடித்து விட்டால் அவனுக்குள் இருக்கிற மன மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாம் கெட்டு போறது. ஆகவே இது மிகப்பெரிய பிசாசின் பயங்கரமான அம்பு என்பதை நீங்க மறக்க கூடாது. நான் உலகத்துக்கு பேசவில்லை, உலகத்திலிருந்து உள்ளே வந்துவிட்ட தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவனுடைய நாமத்தையும் கர்த்தருடைய வார்த்தையும் முன்னிட்டு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த சோர்வின் அம்புகள், இது பிசாசின் அம்புகள், இவைகள் விதவிதமாக வரும். நம்மை பின்னே தள்ள, தேவனோடு இருக்கிற உறவை உடைக்க, தேவனுக்குள்ளே நமக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை கெடுக்க, ஆண்டவருக்கு நாம் சாதிக்க நினைக்கிற காரியங்களை முறியடிப்பதற்காக பொல்லாத பிசாசு பற்பல விதங்களிலே பல கோணங்களிலே நமக்குள்ளே இந்த சோர்வின் அம்புகளை எய்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் நம்மை முடமாக்க, நம்மை பரலைஸ்ட் ஆக்க இப்பேற்பட்ட சோர்வுகளை அவ்வப்போது நமக்குள்ளே அனுப்பிட்டே இருக்கிறார். நேற்று வரை பார்த்தால் பராக்கிரமசாலிகள் போல இருப்பார்கள், இயேசு ஜீவிக்கிறார் என்று முழங்குவார்கள். ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அப்படியே முடங்கி போய் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை கேட்டால், மனம் சோர்ந்து போயிட்டேன் என்று சொல்றார். பிரச்சனை 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 பிரச்சனை. ஆகவே நான் மனம் சோர்ந்து போயிட்டேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், தேவனை நம்புகிறேன், ஆனால் என்னுடைய வாழ்விலே இப்படிப்பட்ட பல காரியங்கள் சம்பவித்ததனால் சோர்ந்து போனேன். இந்த மனச்சோர்வினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஏராளம் ஏராளம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, அருமையான தேவன், ஒருவேளை கடந்த நாட்களிலே நீயும் உன் மனதிலே நினைத்திருக்கலாம், ஐயோ ஏன் இந்த வாழ்வு, எவ்வளவு காலத்துக்கு இப்படி நான் வாழ்றது, ஏன் இந்த வாழ்க்கை, செத்தா நலமாக இருக்குமே, போய்விட்டால் நலமாக இருக்குமே, ஆகவே ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் உம்முடைய பிள்ளைதான், ஆனால் என்னால் சகிக்க முடியல, என்னால் தாங்க முடியல, என்னால் பொறுக்க முடியல, இதுக்கு மேலால் என்னால் இயல, ஆகவே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும், என் வாழ்க்கையினால் என்ன பலன் உண்டு, என் வாழ்வில் நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, நம்பிக்கை இல்லை, ஆகவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஒருவேளை நாம் ஜெபித்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், ஹலோ, தேவன் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை கேட்கிறவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் 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 தேவன் எல்லா ஜபத்துக்கும் பதில் அளிக்கிறவரே அல்ல அல்ல அல்ல. எலியா ஜபிக்கிறான் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே போதும், நான் வாழ்ந்தது, நான் செய்த ஊழியம் போதும், என்னை எடுத்துக்கொள். சில நாட்களுக்கு முன்பாக வானத்திலிருந்து அக்னி இறக்கின தேவனுடைய மனுஷன், முழு இஸ்ரவேல் ஜனங்களை பணிந்து கொள்ள வைத்த தேவனுடைய மனுஷன், இப்பொழுது ஒரு பெண்ணுக்கு பயந்து போய் ஓடி போய் மனாந்திரத்தில் வேலைக்காரனை நம்பாமல் அவனையும் இடையே நிறுத்திவிட்டு, நீ இங்கே நின்றுகொள், நான் போறேன் தனியன் சொல்லி போறான் போறான் போறான். எங்க போறே அவனுக்கு தெரியல. ஐயா, தேவனால் அழைக்கப்பட்ட மனுஷன், தேவனுடைய தீர்க்கதரிசி, கர்த்தரின் தெய்வம் என்று முழங்கின பயங்கரமான தீர்க்கதரிசி, அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷன் வனாந்தரத்திலே போகிறான். எங்கே போற தெரியல, போகிறேன், எதற்காக போறாய், நான் பயப்படுறேன், மனம் சோர்ந்து போனேன், என் உயிருக்காக நான் ஓடி போகிறேன், சோர்வு, எங்கே போய் படுத்திருக்க, சூர செடியில படுத்திருக்க. தேவன் வந்து கேட்கிறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை, யார் இங்க உன்னை அனுப்புறது, உனக்கு இங்க என்ன வேலை இருக்குது, யார் உன்னை இங்கே வர சொன்னது, எலியாவே வாட் ஹேப்பன்ட் யூ, உனக்கு என்னப்பா நடந்தது, நீ ஏன் இங்க வந்திருக்கிறாய். அப்பதான் ஆண்டவர் கேட்டாரு, உனக்கு இங்கே என்ன வேலை. இதை எத்தனை தேவனுடைய மனுஷர்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு எங்கேயோ இருக்கிறார். இதை எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையை விட்டு விட்டு எங்கேயோ இருக்கிறார். தடைபடுகிறது எங்கே தேவனுடைய ராஜ்யம், நஷ்டம் எங்கே தேவனுடைய ராஜ்யத்தில். காலங்கள் கடந்து போகுதப்பா, நேரங்கள் கடந்து போகிறது, கத்தடி வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அதான் நான் அப்பொழுது காலம் சொல்லிட்டு வந்தேன், என்ன கேளுங்க. இன்றைக்கு எங்க பார்த்தாலும், பத்திரிகை செய்திகளை பார்த்தாலும், டிவியில பார்த்தாலும், எங்கு பார்த்தாலும் வெள்ளப்பெருக்களும், இயற்கை அழிவுகளும், பூமி அதிர்ச்சிகளும், உள்நாட்டு கலவரங்கள், அரசாங்கங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் புரொட்டஸ்ட் பண்றதும், ஆப்பிரிக்கா போன்ற தேசங்களிலும் பட்டினிகள், பஞ்சங்கள், பொருளாதார நெருக்கடிகள், பொருளாதார சீர்கழிவுகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஆனா ஒன்று எனக்கு தெரிகிறது, ஒன்று என் காதலே கேட்கிறது, என்ன தெரியுமா, நான் சத்தமாக சொல்லேன், சத்தியமா சொல்றேன், இந்த பிரச்சனைகள், இந்த இயற்கை அழிவுகள், இந்த பொருளாதார நெருக்கடிகளின் பின்னாலெல்லாம் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, என்ன தெரியுமா, அது இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். எனக்கு அறிமானங்களே, இனி வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட பொருளாதார நெருக்கடிகள் தவிர்க்க முடியாது. அறிவு பெறுகிறது, விஞ்ஞானம் பெறுகிறது, ஆனாலும் பொருளாதார நெருக்கடிகளும் இன்றைக்கு தேசங்களையும், இன்றைக்கு வளர்ந்த நாடுகளையும், ஈவன் இந்த EU கூட, இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தை கூட பொருளாதார நெருக்கடி ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கிறது. ஒருவன் வருவான், அவன் வந்து சொல்லுவான், நான் இந்த பொருளாதார காரியங்கள் எல்லாத்தையும் சரி செய்வேன், என்னை ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் சொல்லி. அந்தி கிறிஸ்து வந்து இந்த உலக பொருளாதாரத்தை சரிப்படுத்தி, அவன் புத்திசாலியாக திகழ்ந்து, சிறந்த பேச்சாளனாக திகழ்ந்து, அறிவாளியாக திகழ்ந்து, அநேகரை தன் பக்கமாக கவர்ந்து, இந்த உலகத்தின் நம்பர் 1 கவர்னராக வந்து இந்த உலகம் முழுவதும் ஒரே குடைக்கு கீழே கொண்டு வருவான். இது எல்லைகளற்ற உலகம் என்று சொல்லுவான். இது உலகம் எங்கும் ஒரே கரன்சி, ஒரே பணம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். உலகம் எங்கும் ஒரே பாஸ்போர்ட் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். உலகம் எங்கும் ஒரே ராணுவம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவான். உலக எங்கும் ஒரே நிர்வாகம் இருக்க வேண்டும் சொல்லுவான். அவன் தான் அந்தி கிறிஸ்து. ஆகவே எனக்கு அறிமானங்களே, நான் சொல்ல வாரது என்னவென்றால், இன்றைய இயற்கையின் அழிவுகள், அதற்கு பின்னாலே ஒரு சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது, நம்முடைய ஆண்டவர் இயேசு வருகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இப்படிப்பட்ட காலத்தை அறிந்திருக்கிற நீ, what the Bible says, காலத்தை பிரயோஜனப்படுத்து. What's the meaning by that? You use your time. உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய காலத்தை தேவனால உனக்கும் எனக்கும் அளந்து கொடுத்த காலங்கள், நேரங்களை வீணாக்காதே, விரயமாக்காதே. Use your time, use your talent, what you have. எல்லோரையும் இந்த சோர்வு தாக்கத்தான் செய்கிறான். இப்படிப்பட்ட பெரிய தீக்கரசி, போது கத்தாவே, நான் வாழ்ந்தது போதும். ஒருவேளை எனக்கு அருமான தேவனுடைய ஜனங்களே, இங்க உட்கார்ந்திருக்க நீங்கள் மறைவிலே மௌன கண்ணீர், இரவிலே மனக்குவர், நான் ஏன் வாழ்கிறேன், சித்தரலமா இருக்கு, போதும் ஆண்டவரே என்னை எழுத்துக்கொள். நான் திரும்ப சொல்றேன், தேவன் ஜபத்தை கேட்கிறவர், ஆனா எல்லா ஜபத்தையும் கேட்கிறவர் அல்ல. ஆகவே ஒருவேளை நீங்க ஏற்கனவே ஜபித்திருந்தால் அப்போது ஆண்டவர் எடுத்துக்கொண்டிருக்கோம், ஆனா அவர் கேட்கல. இங்க பாருங்க, எலியாவும் இங்க கேட்கிறான், ஜபிக்கிறான், ஆண்டவரே நான் செய்த ஊழிய போதும், நான் வாழ்ந்தது போதும், என்னை எடுத்துக்கொள். தேவனோட செபத்தை கேட்கல. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, அவன் வாழ வேண்டிய காலம் தேவனால நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மட்டுமல்ல அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் அவன் தேவனால ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு நியமிக்கப்பட்ட காரியங்கள் இன்னும் இருக்குது. ஆகவே காலத்துக்கு முந்தி தேவன் உன்னையும் என்னையும் எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னை உன் உலகத்துக்கு அனுப்பின தேவனுக்கு எப்ப இந்த உலகத்தை விட்டு எடுக்கணும் என்ற காலமும் நேரமும் சரியாக சரியாக தெரிந்திருக்குது பாருங்க. ஆகவே அதற்கு முந்தியோ அதற்கு பிந்தியோ தேவன் உன்னையும் என்னையும் இந்த உலகத்திலிருந்து எடுக்கவே மாட்டார். ஆகவே எனக்கு அருமான ஜனமே, நம்முடைய வாழ்வில் நெருக்கங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது, நம்பின காரியங்கள் நடக்காத போது, எதிர்பார்த்த காரியங்கள் ஏமாற்றமாகி போகும்போது, எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய வாழ்விலே சோர்வுகள் வரத்தான் செய்யும். ஆனால் அந்த சோர்வு நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது. அந்த சோர்விலே பல நாட்கள் கிடக்கவே கூடாது. அதனால யாருக்கு நஷ்டம், யாருக்கு நஷ்டம், நமக்கு. ஆகவே வாழ்வு என்பது ஒரே ஒரு தடவை தான் வாழ்றது. இந்த பூமியில ஒரே ஒரு தடவை தான் வாழ்வார்கள். இந்த புல்லாகி பூண்டாகி என்றெல்லாம் சொல்றார்களே. பட் ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா, மனுஷன் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த பிறப்புக்கு பிறகு ஒரு மறுபிறப்பு என்பது கிடையவே கிடையாது. இது ஒரே ஒரு பிறப்பு தான். இதுக்கு மேல நமக்கு வேறொரு பிறப்பு கிடையாது. இந்த பிறப்பிலே நாம் நம் ஆண்டவரை அறிந்து உணர்ந்து அவரோடு வாழ்ந்து அவருடைய நோக்கங்களை திட்டங்களை நிறைவேற்றிவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே மிகுந்த பலன்களை நாம் பெறுவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, சோர்வு பயங்கரமான ஒரு ஆயுதம், பிசாசின் பயங்கரமான ஆயுதம். சோ இதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் தாக்கப்பட்டவர்கள் ஆயிரம் ஆயிரம் எண்ணு நடங்க. நீயும் அதை கிரியாக இடக்கூடாது, அதை இனங்கண்டு கொள்ளும். சோர் வரத்தான் செய்யறது. ஆனால் அதில் இருந்து நாம் எழும்புறதுக்குரிய முறைகளை நாம் கையாள வேண்டும், கவனிக்க வேண்டும். அவைக்குள்ளே நாம் சிக்கிடக்கூடாது. ஒருவேளை இந்த மத்தியான வேளையிலே, இந்த சாயங்கால வேளையிலே, இந்த இடத்துல யாராவது நீங்கள் சோர்வுகளோடு இருக்கலாம். உங்கள் வாழ்விலே ஏற்பட்ட திடீரென ஏற்பட்ட சில பிரச்சனைகள், கஷ்டங்கள், கடினங்கள், அல்லது குடும்பங்களில் ஏற்படுற நெருக்கடிகள், இப்படிப்பட்ட பல காரியங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மனம் சொந்து போய் ஒருவேளை உங்களுடைய உள்ளத்தில் நினைக்கிறேன், ஏன் நான் பாலிடப்பட்டு, உனக்கு ஒரு வாழ்வு இருக்கப்பா, உனக்கு ஒரு வாழ்வு உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வை வடிவமைக்க நமக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தர இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிற தேவனாக இருக்கிறார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. நீ உடைந்து போன பாத்திரம் போல இருந்தாலும், உருக்குலைந்து போன பாத்திரம் போல இருந்தாலும், உன்னை திரும்பவும் அணைந்து உனக்கும் ஒரு வாழ்வு தர, உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க, உன்னையும் வழிநடத்த, உனக்கிடம் ஒரு பலத்த கிரியைகளை நடப்பிக்க நாம் தேவனாலே கூடாதா என்ன? அடுத்து சொல்லுவேன், இயேசு ஜீவிக்கிறார். நம்முடைய வாழ்வை மாற்ற அவரால் கூடும். நம்முடைய ஜீவியத்தை மாற்ற அவரால் முடியும். நம்முடைய வாழ்வில் ஒரு நன்மையை செய்ய அவரால் கூடும், ஒரு அற்புதத்தை செய்ய அவரால் கூடும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அந்த சோர்வை நாம் எவரும் விரும்புறதல்ல. ஆனால் எப்படியோ அந்த சோர்வு நம்முடைய வாழ்வை தீண்டத்தான் செய்கிறது. எனக்கு அறிவான தேவனுடைய ஜனமே, நாம் சோர்ந்து போகிறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை. அந்த சோர்விலிருந்து மீளுவதற்கு நமக்கு ஒரு போதனை தேவை. நாம் சோர்ந்து போறதுக்கு ஒரு செய்தி நமக்கு தேவையில்லை. அந்த சோர்விலிருந்து மீளுவதற்கு நமக்கு ஒரு தேவ செய்தி தேவை, தேவனுடைய வார்த்தை தேவை. ஏற்ற காலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை, வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம் என்று வேத சொல்றது. எனக்கு அருமான தேவனுடைய ஜனமே, சோர்வுகள் தம்மை மேற்கொள்ளக்கூடாது. நாம் சோர்வை மேற்கொள்ளவன். ஏதா நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். இந்த சாயங்கால வேளையிலே ஒரு மூன்று ஒரு நாலு குறிப்பை சீக்கிரமாய் சுருக்கமாய், பொதுவாக அதிகமாக அல்லது அடிக்கடி நாம் சோர்ந்து போகிற நான்கு கோணங்கள், நாலு படிகள், நாலு விதங்கள், நான்கு காரணங்கள் நம்முடைய வாழ்வில். பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கடி சோர்ந்து போகிற நாலு ஏரியாக்கள், அவர்களை சுருக்கமாக சீக்கிரமாக நாம பார்த்து செபித்து நாம் முடிக்க போறோம். படிகள் லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றில் இருந்து படிங்க சீக்கிரம். லூக்கா எல்லாரும் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து படி.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாய் இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை
எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால்
இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி,
நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்க. ஹலோ பாருங்க, பைபிள்ல இயேசு அப்படி சொல்ற பாருங்க. அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை
சிந்தித்து
பாருங்க. நமக்கு சிந்திக்க தெரியும். இந்த உலக காரியம் எல்லாவற்றையும் நமக்கு சிந்திக்க தெரியும். ஆனா தேவனுக்கு அடுத்த காரியங்களை தேவனுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு சிந்திக்க தெரியாம போனது என்ன? என் ஜனங்கள் அறிவின்மையினா சங்காரமாகிறார். நீ அறிவு பறித்தாய், நானும் உன்னை ஆசாரியனதுபடி தள்ளி நிற்போம் அப்படின்றது.
அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி,
இரவும் பகலும்
கூப்பிடுவர்களாய் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
சீக்கிரத்தில்
அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷபுரம் குமாரன் வரும்போது
பாருங்க, நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஒரு உவமையை சொல்லியிருக்க. அப்படியானால் தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்விலே அடிக்கடி சோறுகிற ஒரு ஏரியா என்ன தெரியுமா? அவருடைய ஜெப வாழ். ஆகவேதான் இயேசு இதை அறிந்தவராக, நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணவள் என்பதை குறித்து ஒரு உவமையே சொல்லி வச்சிருக்கிறார். ஏன் இந்த உவமை? எதற்கு இந்த உவமை? நான் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்றவளாக இருக்கணும். நாம் அதிகமாக சொந்த போகிற ஒரு ஏரியா ஏரியா என்ன தெரியுமா? நம்முடைய ஜெப வாழ்வு. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துட்டு, ஒரு கஷ்டம் வந்துட்டு, ஒரு நெருக்கடி வந்துட்டு, ஒரு துன்பம் வந்துட்டு, உடனே எங்க அடி எங்க எங்க தாக்கம் வருது தெரியுமா? ஜெப வாழ்வு. போச்சு. என்னால ஜெபிக்க முடியல. ஏன்? மனம் சோர்ந்து போயிட்ட. ஏன்? பிரச்சனை, கஷ்டம், உண்மைதான். பிரச்சனை இருக்கிறது உண்மை. இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பிரச்சனை இருக்க போறது உண்மை, யதார்த்தம். பிரச்சனைகள் இல்லாம நான் வாழப்போற உலகம் உண்டு. அது 1000 வருஷம் அரசாட்சியில பிசாச ஆண்டவர் இயேசு கட்டி வைத்திருக்கிற போது சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல, இந்த பூமி கத்தரை அறிகிற அறிவுனா நிறையும் என்று சொன்ன தேவ வார்த்தை அந்த வேளையில நிறைவேறு. அந்த வேலையில என்ன? சிங்கம் மாட்டு பிடிச்சி தின்னாது, கரடி ஆட்டுக்குடியோடு கூடுமே. சோ அந்த காலத்துல நமக்கு பிரச்சனை கேட்டா பிசாசு உள்ள கட்டப்பட்டு மூடி வைக்கப்பட்டிருக்கான். 1000 வருஷம் அவன் அடைக்கப்பட்டு கிடக்கிறான். அப்பொழுது நமக்கு பிரச்சனை இருக்காது, அப்பொழுது நமக்கு கஷ்டம் இருக்காது. ஆனால் இன்றைக்கு பிரச்சனை, பிசாசு இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டு. அடுத்து நாம் இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் நமக்கு பிரச்சனை உண்டுதான். ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்வில சோர்வுகளை கொண்டு வந்து, அந்த சோர்வின் அடிப்படையிலே தேவனோடு நாம கம்யூனிகேட் பண்ண இல்லாமல், தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாமல், தேவனோடு உறவாட முடியாமல், தேவனோடு பேச முடியாத அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்வையை உடைக்குமாக இருந்தால், இதை குறித்து ஏன் நாம் சிந்திக்காமல் இருக்கிறோம்? இவனை மனசாட்சியை தொட்டு கேளுங்க, உன்னை மனசாட்சியை தொட்டு போன சொல்லுங்க, எத்தனை நாளுக்கு நம்முடைய வாழ்வில் பிரச்சனையினால் சோர்ந்து சோர்ந்து போய் நாம் ஜெபிக்காம இருந்திருக்கோம். அவ என்ன சொல்றோம் தெரியுமா? ஒரு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுவோம், என்ன செய்யறது? அது ஆண்டவருக்கு தெரியும் எந்த பிரச்சனை. உண்மைதான், நம்ம பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். இன்னொரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டுமா? உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் நடக்கிற ஒரு ஒவ்வொரு சம்பவமும், அது பெரிய காரியமா இருந்தாலும் சிறிய காரியமா இருந்தாலும், தேவன் அறியாமல் தேவன் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்வில் ஒன்றும் சம்பவிக்கவே முடியாது. பாருங்க, ஏன் தெரியுமா? நாம் எல்லோரும் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். என் கரத்திலிருந்து ஒரு காலம் ஒருவராலும் அவர்களை படுத்துக் கொள்ளவே முடியாது. என் உள்ளங்கையில உன்னை வரைந்து வைத்திருக்கேன். உன் மதர்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. ஆகவே உன்னதமான தேவனுடைய மறைவிடத்திலே இருக்கிற நாம், சர்வவல்லவருடைய நிழலில் தங்கியிருக்கிற நாம், தேவன் நமக்கு பாதுகாப்பாக, தேவன் நமக்கு அடைக்கலமாக, தேவன் நமக்கு அக்னி மதலாக நமக்கு இருக்கும் போது, நம்முடைய வாழ்விலே என்ன நடந்தாலும் தேவன் அறியாமல் தேவன் அனுமதிக்காமல் நடக்கவே நடக்காது ஐயா, நடக்காது, நடக்காது. ஆனால் பாவத்துக்கு இடம் கொடுத்து பரிசுத்த தேவனை மறுதளிச்சு உலகத்தோடு ஒத்து போகும் போது நம்முடைய வாழ்வில் நடக்கிற சம்பவங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தேவன் பொறுப்பானவரே அல்ல, அல்ல, அல்ல. ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடக்கணும், ஒவ்வொரு நாளும் தேவனோடு பேசணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசணும், ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய முகத்தை தேடணும். தேவனுடைய முகத்தை தேடாத அளவுக்கு நம்முடைய நேரம் நெருக்கடிகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடாது. எப்ப பார்த்தாலும் ஐ எம் சோ பிஸி பிஸி பிஸி, நான் அலுவலா இருக்கிறேன். அதான் நடுவே சொல்றது இல்லையா, நான் அலைகள் ஓய்வதில்லை. எங்க கேட்டது போல இருக்க விட்டுருக்கு. அதுபோல அலுவல்களும் ஓய்வதில்ல. பாரு, ஒருவேளை ஒரு அலுவல் முடிஞ்சா இன்னொரு அலுவல் வரும், ஒருவேளை முடிஞ்சா இன்னொரு வேலை வரும். ஆகவே இந்த தேசத்துல நாம உயிரோடு இருக்கும் வரைக்கும் அலுவல்கள் குறைய போறது இல்லை, வேலைகள் குறைய போறது இல்லை. ஆனால் அலுவல்கள் நிறைந்த இந்த உலகத்திலே தான் நாம் ஆண்டவரை அதிகமாக தேட வேண்டி இருக்குது. இப்படி நான் சிந்திக்கும் போது எனக்குள்ள பழைய பாட்டு பரிசுத்தமார் ஒரு கொடுக்கிறார். என்ன தெரியுமா, மிஸ்டர் டேனியல் தானியல பார்த்தா அவன் தான் கவர்னராக இருந்திருக்கான். எது பாபிலோன் நகரத்து காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களில் அவன் தான் வல்லரசு, பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த உலக சாம்ராஜ்யத்தின் தலைநகரத்து பட்டணத்தின் அலுவல்களை எல்லாம் கவனிக்கிற மூன்று பிரதானிகளுக்குள்ள தானியல் பிரதானியா இருந்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு பொறுப்பு இருந்திருக்கு ஐயா. இன்றைக்கு மாதிரி கம்ப்யூட்டர் டக்கு டக்கு டக்கெல்லாம் தட்டி சக் தக்கு செய்ய, அவனுக்கு அவனோட மைண்ட் தான் கம்ப்யூட்டர் இருந்திருக்கு. அவ்வளவு உயர்ந்த ஸ்தானம், அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு வேலை நெருக்கடி, அவ்வளவு வேலைகள், அத்தனைக்கும் மத்தியில் அவ்வளவு அலுவல்கள் மத்தியில், அவ்வளவு நெருக்கடியின் மத்தியில், இவ்வளவு பெரிய பொறுப்பின் மத்தியிலும் தினமும் மூன்று வேளை தன் முழங்கால்களை முடக்கி தன் தேவனோடு நேரம் செலவிட்டிருக்காரு, ஜெபித்திருக்காரு. உனக்கு விளக்கும் ஒரு சவால் இல்லையா, சவால். நமக்கு ஒரு நாளில ஒரு வேளை கூட நம்முடைய முழங்காலம் முடக்கலாம இருக்குது. ஒரு நாளில ஒரு தடவை கூட ஆண்டு கொடுத்து நாம ஜெபிக்க முடியாம இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், எனக்கு இருக்கிற வேலைகளும் எனக்கு இருக்கிற கஷ்டங்களும் உங்களுக்கு தெரியாது, அது அவருக்கு தெரியும். இப்படித்தான் சில பேர் தங்களையே ஆத்திக் கொள்ளும், அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அளவுகள் நிறைந்தவராக நாம் மாறுவது மிகப்பெரிய பரிதாபம். பேசு, உன்னை படைத்த தேவனோடு, உன்னை ரட்சித்த ஆண்டவரோடு, உனக்காக சிறுவேலை ஒரு குலைந்த உன்னதமான தேவனோடு, உன் ஜீவனத்தை அந்த கரத்தில் வச்சிருக்கிற தெய்வத்தோடு பேசுவதற்கு, உறவாடுறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, மண்டாடுறதுக்கு, விண்ணப்பம் பண்றதுக்கு உனக்கு நேரம் இல்லாட்டா, உனக்கு மனம் இல்லாட்டா, நீ எப்படி மன சோர்வில் இருந்து தப்ப போற, எப்படி சோர்வு உன்னை பாதிக்காதபடி பாதுகாக்க போற? ஆகவே என கருமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்விலே மனச்சோர்வை நாம மேற்கொள்வதற்கு பிரதானமான படி என்ன தெரியுமா? ஊக்கமான ஜெபம் தான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்கணும், சோர்வை மேற்கொள்ள சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்விலே சோர்வு வராம போறது முடியாத காரியம். ஆண்டோட வார்த்தையை கேட்டிருக்கீங்களா, ஏசப்பா தோத்திரம் பண்ணி போற, நாளைக்கு என்ன சோர் வரா போல இருக்க போறோம், வரத்தான் செய்யும். ஆனால் அதில் எப்படி நாம மேற்கொள்றதுக்கு பிரதான படி என்ன தெரியுமா? ஊக்கமான ஜெபத்தினால், ஊக்கமான ஜெபத்தினால், ஊக்கமான ஜெபத்தினால் சோர்வுகளை நாம் மேற்கொள்ள முடியும். வெளியா நம்மை போல பாடுள்ள மனுஷன், ஆனா அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தபடியா தான் போதும் கத்தாம் என்று சொல்லியிருக்கார். He is not a supernatural person. அவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதன் அல்ல, ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் செய்திருக்கிறான். அவனும் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனாக இருந்தபடியா தான் போதும் கத்தாவன் சொல்லி தேவனை தோக்கி மண்டாடி இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்விலே அவ்வப்போது அடிக்கிற சோர் வலைகளை நாம் எதிர்த்து போராட, அவைகளை மேற்கொள்ள, அவைகளை ஜெயிக்க நமக்கு தேவை ஊக்கமான ஜபம். இன்றைக்கு சிறடி ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்டு போய் கிடைக்கும், வனாந்திரம் போல காணப்படுது. ஏன்னா ஊக்கமான ஜபம் இல்ல, அவரோட மைண்டில பிசாசு வந்து கூத்தாடுறான் பாரு. பட் பிலீவிங் காட், கடவுளை நம்புறார்கள், இயேசுவின் நாமத்தை உச்சரிக்கிறார்கள், ஆண்டவருக்கு பாட்டு பாடுறார்கள், ஆனா அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோ வறண்டு போய் கிடக்கிறது. ஊக்கமான ஜபம் இல்ல, ஒழுங்கான மண்டாட்டு இல்ல, ஒழுங்கான ஆண்டவரை தேர்றது இல்ல, தேவனுக்கு சரியாக நேரம் செலவழிக்கிறது. ஆகவே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வனாந்திரம் போல காட்சி அளிக்கிறது, வெளியே அல்ல உள்ளே. ஆகவேதான் தேவனை தேட விருப்பம் இல்ல, தேவனுக்கு அடுத்த காரியங்களில் விருப்பம் இல்ல. காரணம் என்ன தெரியுமா? நமக்கு நெருக்கமாக ஆண்டவரோட நெருக்கமான உறவு இல்ல, ஜபம் இல்ல. ஆண்டவரோடு உட்கார்ந்து நேரம் செலவழித்து ஜபிக்க தெரியாதவன் எப்படி தேவனுடைய உறவை கட்ட முடியும்? ஆண்டவரோடு நேரம் செலவழித்து மண்டாராத மனிதனுக்கு, தேவனுடைய பாதத்திலே நேரம் செலவழித்து ஜபிக்காத மனிதன் எப்படி தேவனோடு தன் உறவை கட்ட முடியும், சீர்படுத்த முடியும்? எங்கேயோ கிடந்த நம்மை நல்ல மேய்ப்பனாக வந்தார் தேடி கண்டுபிடிக்கும் அளவு நம்மை தேடி இருக்கிறார். எங்கேயோ காட்டுக்குள்ளேயோ புதர்களையோ தொலைஞ்சு போய் கிடந்த ஆடுகளாயிருந்த நம்மை தேடி 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 எது வரைக்கும் தேடிக்க தெரியுமோ? கண்டுபிடிக்கும் அளவு. ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தேடி போச்சு, ஆளை கண்டுபிடல. நம்மை கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடி 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 நம்மை கண்டுபிடிச்சு தன்னுடைய மந்தையாக மாத்தி இருக்கிறார், தன்னுடைய பிள்ளையாக மாத்தி இருக்கிறார். எதற்காக? அவரோடு பேச, அவரோட உறவாட, அவரோடு நேரம் செலவு. உலகத்தோடு நேரம் செலவழித்தது போதும் ஐயா, தேவனோடு நேரம் செலவழிக்க நேரம் அடு. இன்டர்நெட்டும் கம்ப்யூட்டரும் போதும், உலக அசுத்தங்களை பார்த்தது போதும், அலங்கோலங்களை ரசித்தது போதும், அசுத்தமானவர்களை ரசித்தது போதும். தேவனோடு செலவழிக்க நேரம் அடையா, ஜபம் பண்றதுக்கு நேரம் அடு. அது உன்னை காப்பாற்றும், அது உன்னை வாழ வைக்கும், அது உன்னை மேலாக்கும், அது உன்னை சோர்வுகளிலிருந்து விடுவிக்கும். நாளைக்கு வர சோர், நாளைக்கு வரப்போற சோர்வை நாம் மேற்கொள்ள இன்றைக்கு நாம் ஜபிக்கிறவளாக இருக்கிறோம். பிசாசனை சேர்ந்த செய்து பார், ஜபிக்கிற மனுஷனை இலக்குவில் எந்த சோர்வு மேற்கொள்ள முடியாது. ஜபிக்கிற மனுஷன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், ஜபிக்கிற மனுஷன் தேவனோடு நெருங்கி உறவாடுறவனாக இருப்பான். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்க முடியும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய மைண்டை வெளிப்படுத்த முடியும். ஜெபிக்கிற மனுஷனுக்கு தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். ஜெபிக்கிற மனுஷனுக்குள்ளே வரங்கள் கிரிய செய்யும். ஜெபிக்கிற மனுஷனை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை நடப்பிக்க முடியும். எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாம இவ்வளவு நேரம் எடுத்து நாம ஜெபிக்கிறோம். ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட அண்டைக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த 15 நிமிஷம் ஜெபம் தான். இன்று வரைக்கும் அந்த 15 நிமிஷம் வாய்ப்பாடம் போல சொல்லிட்டே இருக்கிறோம். போய் பிதாவே சோத்திரம், ஏசப்பா தோத்திரம், ஒரு பாட்டு தோத்திரம், தம்முடைய தேவை என்ன, மலை மண் அடுக்கும், ஏசு நாமத்துல சோத்திரம், தட்டா போயிட்டு வரணும்னு போயிடும். மிகுதி நேரம் எல்லாம் இந்த உலகத்து காரியங்களை உள்ள வச்சு கனவுல கதாநாயகர்கள் போல சுத்துறது உலகம். இன்னும் சில பேருக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இஷ்டம் இல்ல, தேவ பாதத்தில் அமர இஷ்டம் இல்ல, தேவட முகத்தை தேட விருப்பம் இல்ல, உலகம் சுத்துறது, ஊர் சுத்துறது. என்ன பரிதாபம், ஏனுடைய நேரத்தை வீணாக்க, தேவனுக்கு தந்த காலத்தை நேரத்தை ஏன் அநியாயமாக்குறாங்க? ஒவ்வொருவரும் ஒரு நாளைக்கு தேவனுக்கு முன்பாக நிக்கணுமே. So we have to stand before the judgment seat of Christ. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பிற்கு, நியாயத்திற்கு முன்பாக நிக்கணுமே, நிக்கணுமே, நிக்கணும். Take a time to sit at the feet of Christ. கிறிஸ்துவ பாதத்தில் அமர்ந்து அவரோடு உறவாட, ஜபம் பண்ண, மண்டாட, விண்ணப்பம் பண்ண நேரம் எடுப்பா, நேரம் அடி, நேரம் அடி. ஜெபம் பண்ணாட்ட ஊழிய செய்யாது, ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார். என்ன உண்மையபடி சொல்றேன், தேவனுக்கு முன்பா என்னை சேர்ந்துதான் ஜெபித்து தேவனோடு உறவாடாத ஊழியம் ஆண்டவருக்கு எதற்கு? தேவனுடைய முகத்தை தேட நமக்கு நேரம் இல்லை, தேவனுடைய வேலை நமக்கு எதற்கு? தேவோட முகத்தை தேட நமக்கு விருப்பம் இல்லை. தேவோட பணி நமக்கு எதற்கு? நல்ல கால் உண்டு, நல்ல கையுண்டு, நல்ல கண்கள் உண்டு, நல்ல புத்தி உண்டு, நல்ல காலம் உண்டு, நல்ல தேசம் உண்டு. எனக்கு தெரியுமோ, நல்லா உழைக்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா உழையுங்க, நல்லா வேலை செய்யுங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஆனால் ஆனால் உன்னை படைச்ச தேவனை மறந்துடாது, உனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்த தெய்வத்தை மறந்துடாது. முடிவு பரிதாம், முடிவு பரிதாம். ஆகவே நீ ஒருவேளை என்ன நாலு வேலை செய், ஆனால் உன் ஆண்டவுடைய பாதத்தை மறக்கிற அளவுக்கு வேலை உன் முகத்தை மறைக்காதபடி ஜாக்கிரதை. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுற இந்த காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் ரிஜெக்ட் பண்ணுவாக இருந்தால் நேரம் வரும், நீ கண்ணி வடிப்பாய், ஆனா காரியம் உன் கைவிடி வர. தேவன் தேவனாக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் பாரும், அவரும் பாரும். எனக்கு அறிவர் தேவனுடைய ஜனமே, செபிக்கிற மக்கள் வேண்டும் தேவன், தேவனுக்கு சபையில் இருக்கிற எல்லாரும் ஜெபிக்கிறவளாக இருக்க, மன்றாடுவளா இருக்க. ஜெபிக்கிற மக்களாலே இலகுல பிரச்சனைகள் வராது. ஜெபிக்கிறவர்கள் பிரச்சனைகளை தீர்க்கிறவளாக இருப்பார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனோடு அடிக்கடி அதிகமாக உறவாடுறபடியால் தேவ சாயல் அதிகமாக அவர்களுக்குள்ள வரும். அவர்களுடைய மாமிச சாயல அடங்குது பாருங்க. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற முற்கோபம் முடங்காமல் அடங்காமல் ஒடுங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம இன்னும் ஒழுங்காக தேவ சமூகத்தை தரிசிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய சுபாவங்கள் மாறாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்று வரைக்கும் நாம் இன்னும் சரியாக தேவனோடு நெருங்கவில்லை. ஆக இன்னும் சுபாவங்கள் மாறவில்லை. காலங்கள் போறது, வருஷங்கள் போறது, நாமும் அப்படி இருக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவர்களா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்கிறவளாக பாதம் பாடுது போல என் ஜீவ நாட்கள் எல்லாம் செவ வீர நெறிகளை. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாம் எல்லோரும் தனியையும் பகிரங்குமாக எவ்வளவு ஜபித்தோம், எவ்வளவு நேரம் ஜபித்தோம், எதெல்லாம் தேவன் வெளிப்படையாக கொண்டு வருவார், கொண்டு வருவார். பாஸ்டர் பிரேம்குமார் ஒரு காரியம் சொன்னார். ஆண்டவர் சில புஸ்தகங்கள் உண்டு, அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்க கண்டேன், ஜீவ புஸ்தகம். அந்த ஜீவ புஸ்தகத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய பேரும் எழுதப்படுகிறது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ அன்றைக்கு நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒருவராலும் அதை கிறுக்க முடியாது, எந்த பிசாசினாலும் அதை எடுக்க முடியும், ஆனா நீயாக அந்த பேரை கிறுக்க முடியும். ஜீவ புஸ்தகத்தில் நாம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருடைய பேரும் எழுதப்பட்டிருக்குது. அதை விட இன்னொரு புத்தகம் இருக்கு தெரியுமா? அது ஞாபக புத்தகம். இந்த ஞாபக புத்தகம் தான் அவர் சொல்ற டயரி என்ற. டயரி என்ன? அன்றாட நம்முடைய நாட்குறிப்பு. நான் சொல்வேன், நாம் நம்முடைய நாட்குறிப்பை நாள்தோறும் எழுத தவறினாலும் எழுதுகிற விரல்கள் உண்டு, ஞாபக புஸ்தகம் உண்டு, தேவனிடத்தில் உண்டு. ஒவ்வொரு நாட்கை நாம் எப்படி செலவழிக்கிறோம், எப்படி கழிக்கிறோம் என்று தேவனுடைய பொருள்கள் அந்த ஞாபக புஸ்தகத்தில் அந்த டைரியில் எழுதி கொண்டே இருக்குது. பாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க? சும்மா விடுங்க. ஒருவேளை அப்படி ஒன்று மனதில் நீ சொல்லுவாய், ஆனால் நாள் வரும், அப்போது எல்லாம் வழியில வரும். நான் சொல்லுகிற இந்த காரியம் கூட மனதில் நீ ரிஜெக்ட் பண்ணுவாய் இருந்தால் நாள் வரும், காலங்கள் அதை வெளிப்படுத்தும். அப்பொழுது அழலாம், புலம்பலாம், ஆனால் இட் இஸ் டூ லேட். பட் திஸ் இஸ் த டைம் டு ரிப்பென்ட். இது காலம், இது நேரம் நாம் மனம் திரும்புவது. ஆகவே நாம் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்றது சபையின் கட்டளை அல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தை அல்ல, நம்முடைய ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தை கட்டளை. நாம் சோர்ந்து போகாமல், ஐயா குடும்பத்திலையும் சமாதமா இருக்கணுமா, குடும்பமாக ஜெபம் பண்ணு. உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா, பிள்ளைகளுக்காக ஒழுங்கா ஜெபம் பண்ணு. உடைய வாழ்க்கையில் என்ன குறை இருக்குது, ஜெபம் பண்ணு. உடைய தேவை என்ன, ஊக்கமாக ஆண்டவரிடத்தில் மாட்டார். பிரிங் எவ்ரி திங் ஆன் தி டேபிள் ஆஃப் காட். ஆண்டவருடைய மேசையில கொண்டு வாயா எல்லாத்தையும். அன்னாள் பிள்ளைகள் இல்லாமல் இருந்தால் அழுதாள், புலம்பினாள். ஆனால் தன் கணவனிடத்தில் போய் கூட புலம்பு இல்லை தெரியுமா உங்களுக்கு? தன் புருஷனத்தில் போய் கூட புலம்பு இல்லை போல. எனக்கு பிள்ளை கூட இல்லாத சாகுதுன்ற அவள் கேட்கல. அவள் போனாள், போக வேண்டியதுக்கு போனாள். அழுதாள், அழுது கொண்டிடத்தில் அழுதாள். ஊத்தினால் தன் இருதயத்தை ஊத்த வேண்டிய இடத்துல ஊத்தினாள், பதிலையும் பெற்றுக்கொண்டாள். அவளுக்கு ஜெபிக்க தெரியும் பாருங்க. அது மாத்திரமில்ல, தான் ஜெபித்த ஜெபத்துக்கு தேவன் பதில் தருவார் என்று விசுவாசிக்கவும் தெரியும் பாருங்க. ஆகவே அவள் கேட்டுக்கொண்டதை தேவன் அவளுக்கு கொடுத்தார். ஒன்றில் பலத்தை கொடுத்தான் சொல்லுவோம். எனக்கு அது மாதிரி தேவன ஜனமே, நமக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபிக்க தெரியும். ஜெபிக்கிறதுக்கு சாட்டு போக்கு சொல்லாது. இன்றைக்கும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு மாத்திரம் சாட்டு போக்கு சொல்லுவானே, சாப்பிடுறதுக்கு சாட்டு போக்கு இல்ல. இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வேண்டாம், அதற்கு ஒரு சாட்டு போக்கு சொல்லி இருக்கு பாப்போம். பசி புடுங்குது வயித்த, ஐயோ ஒரு நேரம் இல்ல, மூன்று நேரம் இல்ல, நாலு நேரம் இருக்குதோ, இன்னும் ஏதாவது இருக்குதோ, கொண்டு வா சாப்பிட. அதுக்கு சாட்டு போக்கு சொல்ல மாட்டேன். நித்திர குண்டத்துக்கு சாட்டு போக்கு சொல்ல மாட்டேன். சில பேருக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நித்திர தூக்கு தாளாட்டது போல. சினிமா பார்க்க விட்டால் நித்திரே வரான் பார்த்துட்டு. ஆனா அண்டவுடைய வார்த்தையை கேட்க வந்தா தூங்கி. அது நம்முடைய நேஷனல் ஃபுட் இருக்குல்ல, நம்முடைய தேசிய உணவு, ரைஸ் சோறு. அதை புடி பண்ணு புடிச்சு போட்டுட்டு வந்து இதுல உட்கார்ந்து பாட்டு பாடி போட்டு உட்கார்ந்து அது நல்ல தாளாட்டம். நீ சாப்பிடு, ஆனா தூங்காம இருக்க சாப்பிடு. தோத்திரம் என்ன கேளுங்க, என்ன கேளுங்க, நம்முடைய வாழ்வில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஊக்கமான ஜெபம் பாரு. சில பேர் வீட்டில் குடும்ப ஜெபம் குடும்பமாக ஜெபிக்கிறது இல்லை, பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கட்டுக் கொடுக்கிறது இல்லை. பெற்றோர் மண்டாடுறதுக்கு பிள்ளைகளுக்கு கட்டுக் கொடுக்கிறது ஆகவே பெற்றோர் நம்ம பிள்ளைகளுக்கு நாம ஜெபிக்க கட்டுக் கொடுக்கிறோம். எத்தனை பெற்றோர், எத்தனை தாய் தகப்பன் நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கட்டுக் கொடுக்கிறோம். ஐயா படிக்க கட்டுக் கொடுக்கிறோமே, கணக்கு சொல்லிக் கொடுக்கிறோமே, பாடம் சொல்லிக் கொடுக்கிறோமே, ஜெபிக்க சொல்லிக் கொடுக்கிறோமா, பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கட்டுக் கொடுக்கிறோமா? அது மட்டுமில்ல, உங்கள் ஜெப வாழ்வை உங்கள் பிள்ளைகள் பின்பற்ற முடியுமா? நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக இருக்க முடியுமா? உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா எங்க அப்பா ஜெபிக்கிறவர், உங்க பிள்ளைகள் சொல்ல முடியும் எங்க அம்மா ஜெபிக்கிறவர் சொல்ல முடியுமா? உங்க சந்ததி உங்களை பின்பற்ற முடியுமா? குழப்பம் பிரச்சனை, பிள்ளைகள் வளரும் போது திருத்த முடியல, அவளுக்குள்ள மாற்றம் இல்ல, அவளுக்குள்ள மன திரும்ப. நான் சொல்றது பிள்ளைகள் தவறு, பெற்றோட தவறு. இன்றைக்கு இந்த ஜேம தேசத்தில் இன்றைய வாலிப சமுதாயம் தேவனை விட்டு விட்டு தூரமா இருக்கிறது காரணம் என்ன? இன்றைய வாலிப பிள்ளைகளை முழுவதும் நான் குற்றச்சாட்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த வாலிப பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை ஊட்டி தேவனுக்கு நேராக நடத்தி கத்திற்கு பிரியம் நடத்திருந்தால் இன்றைய சமுதாயம் இப்படியாக தேவனை மறந்து தேவனை மறுதளித்து இன்றைக்கு தேவன் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இந்த சந்ததி வந்திருக்குமோ? முடிவு பயங்கரம், முடிவு பரிதாபம். So you have a responsibility. எனக்கு ஒரு பொறுப்பு உண்டு, பெற்றோரே உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன பிள்ளைகளுக்கும் நான் ஜெபிக்க கட்டுக் கொடுக்கணும், ஜெபிக்க கட்டுக் கொடுக்கணும், ஜெபிக்க கட்டுக் கொடுக்கணும். நாம் ஜெபிக்கிறது நம்முடைய பிள்ளைகள் பார்த்து அவர்களும் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். பிரச்சனைகளுக்கு பதில் அங்க உண்டு. தேவனிடத்திலிருந்து பதில் வருமையா, தேவனிடத்திலிருந்து வெளிச்சம் வருமையா, தேவனிடத்திலிருந்து வழி வருமையா, தேவனிடத்திலிருந்து நன்மை வரும் எப்பொழுது? தேவனோடு சரியாக உறவாடும் பொழுது, தேவனோடு பேசும் போது, தேவனோடு தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது. What the Bible says, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நாம தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கிறது, நம்முடைய ஆவியை அமர பண்ணி, நம்முடைய மாமிசத்தை இருக்க பண்ணி தேவ பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற சிலருக்கு ஆறாவதுல அமர்ந்திருக்க முடியல. எப்பவே முடியும், நாம் வழியில போகணும். ஆனா மூன்று மணி நேரம் ஓடுது, வெண்திரையில் திறப்படும் கம்மன் இருப்பார், ஐயோ முடிஞ்சு போச்சு. ஆனா தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விருப்பம் இல்லை. என்னைப்படுதான் தேவடைய ஜனமே, நீயும் நானும் ஜெபிக்கிறவளாக இருக்கணும், ஜெபத்தில் வளர்றவளாக இருக்கணும். அது குழந்தை பிள்ளைகள் போல அண்டைக்கு சொன்ன ஜெபத்தை இன்று வரைக்கும் 15 நிமிஷம் பல்லவி வாடுறது போல அதையே திரும்ப திரும்ப சொல்லி இயேசு நாமத்தில் பிதாவை ஆவே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி நம்முடைய மனசாட்சி நம்ம தாளாட்டக்கூடாது. ஜெபிக்கிறது நாம வளரணும். தேவன் விரும்புற அளவுக்கு ஜெபிக்க நாம கற்றுக்கொள்ளும். தேவனுடைய கிருதத்தை உணர்ந்து அதுக்கேட்டபடி ஜெபிக்கிறவளாக மாறன், தேவனுடைய மைண்டை விளங்கிக் கொண்டவர்களாக மாறன், தேவனுடைய ராஜ்யத்தை உணர்றவர்களாக மாறன், தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கவளாக மாறன். அப்படிப்பட்ட ஜனங்களை கொண்ட சபை பாக்கியமுள்ள சபை. அது ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. எனக்கு அறிவானே, நாம் சோர்ந்து போகிற முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய வாழ்விலே செபஜீவத்தில். ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் அடிக்கிற அலைகள், பிரச்சனைகள் எங்கே கொண்டு போட்டு தெரியுமா? செபத்திலே ஒரு சோர். ஆனா மற்றெல்லாம் நடக்கும், ஆனா அங்குதான் நாம் சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும். இயேசு நமக்கு சொல்லி தந்திருக்கிறார், சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜபிக்கணும், சோர்ந்து போகாமல் எதுவரைக்கும் நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சோர்ந்து போகாமல் ஜபித்து 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 காரியங்களை சாதிக்க முடியுமே. ஐயா நீ கதைச்ச காரியங்களை சாதிக்க முடியாது, ஆனா ஜபித்து நீ காரியங்களை சாதிக்க முடியுமே. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமிட்டாரு. சரி, போடு. இரண்டாவது நாம் சோர்ந்து போகிற ஒரு காரியம் தெரியுமா? கலாத்தியர் 6 படிங்க. கலாத்தியர் 6:9 வசனம் படிங்க. சீக்கிரம் பாருங்க.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம்.
திரும்ப படிங்க.
நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில்
பாருங்க. இரண்டாவது ஏரியா, நாம நன்மை செய்யறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. முதலாவது ஜபிக்கிறதுல நாம சோர்ந்து போயிடக்கூடாது, ரெண்டாவது நன்மை செய்யறதுல நாம சோர்ந்து போகக்கூடாது. அப்படியான ஒரு காரியம் பளிச்சமா அது என்ன தெரியுமா? அநேகர் நாம் நன்மை செய்யறதுல சோர்ந்து போகிறோம். ஆகவேதான் வேத வசனம் தெளிவாக இருக்குது, நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாதிருக்கு. இப்ப கவனிங்க, தீமை செய்யறதுக்கு ஒரு போதனை தேவையில்லை, பட் நன்மை செய்யறதுக்கு தான் ஒரு போதனை தேவை. இப்ப என்ன கவனிங்க, நாம் எல்லோரும் நன்மை செய்யும். ஏன் தெரியுமா? நம்முடைய தேவன் நல்லவர். அவர் நன்றியறியாதவர்கள் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்வராக இருக்கிறார். ஹலோ, நன்றி அறியாதவர்கள் துரோகிகளுக்கு கூட நன்மை செய்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரிசிக்கப்படி சூரியனை உதிக்கப்படுறார். நான் யோசித்து பார்த்தேன், இங்க பாருங்க, தேவனை எதிர்க்கிறவர்கள் தேவனை மறுதளிக்கிறவர்களுக்கும் தேவன் தன் காத்தை என்ன கொடுக்காம பிடிச்சு வச்சிருக்கிறாரோ? கொஞ்சம் யோசிப்பா, 2 காத்தை ஆண்டவர் பிடிச்சா இன்றைக்கு ஆண்டவரை எதிர்க்கிறவனும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கணும் தொப்பு கீழே இழியாம விழுறது போல மம்மனும் விழுந்து செத்து போடுறாங்க. ஐயா, காத்து எங்கே தானாக வருது? தேவனுடைய கருத்தினாலே காத்தை சிருஷ்டிக்க அந்த வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகவே தேவனுடைய காத்தை இலவசமாக நன்றியறியாதவர்கள் துரோகிகள் பாவத்தில் புரள்றவர்கள் தேவனை வெறுக்கிறவர்கள் தேவனை விரோதிக்கிறவர்கள் கூட தேவன் கொடுக்கிற காத்தை சுவாசிக்கிறார். ஒளிச்சம் நல்லோர் மேலும் கெட்டோர் மேலும் தேவன் கொடுக்கிறார். சூரியன் உதிக்க பண்ணுறார். நன்மைகளை தேவன் தீயவர்களுக்கும் கட்டிடுகிறார். ஏன் தெரியுமோ? அவர் அவ்வளவு நல்லவராக இருக்கபடியா. இப்ப நான் என்ன சொல்லுவார் தெரியுமா? நன்மை செய்கிற தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அவர் பிள்ளைகளாக இருக்கிறபடியால் அவருடைய சுபாவம் நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். ஆகவே நாமும் அவரை போல என்ன செய்யணும்? நன்மை சேர்வதாக இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கு. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, நசரனா இயேசு தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண தேவனுடைய கூட இருந்தபடியால் அவர் நன்மை செய்வதாகவும் பிசாசும் வல்லமையில் அகப்பட்டவர்களை விடுவிக்கிறவராகவும் சுத்தி திரிந்தார். இயேசு சுத்தி திரிந்தார். கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் சுற்றளவை இயேசு கால்நடையாக நடந்திருக்கிறார். ஒரே ஒரு தடவை மாத்திரம் கழுதை மேல, அதுவும் தீர்க்கதரிசன நிறைவேறத்தக்கதாக ஒரே ஒரு தடவை இயேசு கழுதை மேல பவனி வந்தார். மற்ற நாட்கள் எல்லாம் நேரமெல்லாம் காலமெல்லாம் இரவும் பகலும் இயேசு சுமார் 200 கிலோமீட்டர் சுற்றளவை கால்நடையாக நடந்து ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்ப இயேசு சுற்றி திரிந்தார். சுற்றி நடந்து கிராமங்கள் பட்டணமா சுற்றி சுற்றி எதற்கு சுற்றி திரிந்தாராம்? நன்மை செய்ய, ஜனங்களுக்கு நன்மை செய்ய, நன்மை செய்வதாக சுற்றி திரிந்தார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு? என்னை பின்பற்று. கம் அண்ட் ஃபாலோ மீ, என்னை பின்பற்று. ஹலோ, இயேசு சொல்றாரு, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. அப்ப நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டுமா இருந்தால் இயேசுவை போல நாம் என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்வதாக இருக்கணும். பாரு, இப்ப நாம் என்ன செய்யறோம்? சில பேருக்கு நாம் சில நன்மையில செய்யறோம், செஞ்சிட்டு அங்க மறுபக்கத்தில் இருந்து ஏதாவது நல்ல ரிசல்ட் வராட்டா உடைய இனிமேல் இந்த ஆளுக்கு நன்மை செய்யவே கூடாது, இனிமேல் இந்த ஆளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது. இன்னும் ஒரு படிப்பில போய் செத்தாலும் இந்த ஆளுக்கு ஒரு உதவி செய்யக்கூடாது, ஒரு நன்மையும் செய்யக்கூடாது. மறுபக்கத்தில் பார்த்தா இன்னும் ஒரு விதமான குரூப் இருக்கு. அவர்கள் யாருக்காவது நன்மை செய்ய போனால் அதை முதல்ல யோசிப்பார்கள், இவர்களுக்கு நன்மை செய்தால் நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமோ, இவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு ஏதாவது உதவி கிடைக்குமோ, அப்படியே யோசித்து சில நன்மை செய்வார்கள். வேதம் என்ன சொல்லுது? கர்த்தரை நம்பி நன்மை செய். கர்த்தரை நம்பி, சங்கீத புத்தகம், கர்த்தரை நம்பி நன்மை செய். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். என்ன கவனிங்க, கர்த்தரை நம்பி நன்மை. தேவோட பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்வர்களாகவே இருக்கணும். தீமை செய்வர்களுக்கு விரோதமாக தேவோடைய முகம் இருக்கு. வேதம் சொல்றேன், இயற்கையாகவே நமக்குள்ள பல தீய எண்ணங்கள், நோக்கங்கள், காரியங்கள்லாம் இருக்கிறதே, அவைகளை அழித்துவிட்டு தேவோட பிள்ளைகளாக நாம் நன்மைகளையே செய்கிறவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாரா? அது மட்டுமில்ல, நான் திரும்ப சொல்லுவார காரியம் என்றால், நாம் நன்மை செய்ய வேண்டும். என்ன அடிப்படையில் நன்மை செய்யணுமா இருந்தால், நாம் ஒருவருக்கு நன்மை செய்தனால் அதனால ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்கும் என்றோ, ஒருவருக்கு நன்மை செய்தனால் அதனால் நம்மளை பாராட்டுவார் என்றோ, நாம் மற்றவருக்கு நன்மை செய்தால் ஏதாவது நமக்கு உதவி கிடைக்கும் என்கின்ற எண்ணத்தோடு நாம் செய்வோமாக இருந்தால் தேவனிடத்திலிருந்து நமக்கு பலன் இல்லை. ஆனால் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். அது அர்த்தம் என்ன, நான் செய்கிற நன்மைக்கு தேவன் எனக்கு பலன் அளிப்பார், நான் செய்கிற நன்மைக்கு தேவன் எனக்கு பதில் தருவார் என்கின்ற உண்மையோடு உணர்வோடு அந்த அடிப்படையில் நாம நன்மை செய்வோமாக இருந்தால் சத்தியத்தின்படி செய்வோராக இருப்போம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட கிரியைகளுக்கு தேவன் வரும்போது நமக்கு வெகுமதியும் கொண்டு வருவார், ரிவர்ட் கொண்டு வர சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாடும். இந்த அடிப்படையில் நாம நன்மை செய்வோராக இருந்தால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்த நாம நிறுத்த மாட்டோம். யாடத்துல தவறில்லை, யாடத்துல பிழை இல்லை. இப்படி நான் சொல்வதனால் நாம் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கலாமோ? கருமானவர்களே, நம்முடைய மனசாட்சி நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக திறந்த புத்தகமாக இருக்குது. தவறு செய்ய வேண்டும் விரும்பினி தவறுகளை செய்து கொண்டிருந்தால் உடைய வாழ்க்கையே பெரிய தவறாக மாறிவிடும். பாவம் செய்தால் தேவன் மன்னிப்பார். ஆஹா, நல்ல தேவன், நான் பாவம் செய்யலாம், பாவம் செய்தால் தேவன் மன்னிப்பார் என்கின்ற மனப்பான்போடு நான் பாவத்தை செய்து கொண்டிருந்தால் கிறக்கமுள்ள தேவனுடைய முகம் மாறும். அங்கால நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் பிள்ளைக்கு சில ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூன்று தடவை சொல்லுவேன், செய்யாத 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 செய்யாத. தொடர்ந்து முதல் செய்யும் போது எனக்கு கோபம் வரும். பழைய பிள்ளைதான், நான் எனக்கு அவனை தண்ணிக்கு ஓடி. தேவன் நமக்கு பரம தகப்பனாக இருக்கு, மன்னிக்கிறார், மனதுருகிறார். ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. தேவன் நல்லவர் என்பதற்காக நாம் வன்கண்களாக நாம் இருக்கக்கூடாது. எனக்கு அருமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்மை செய்வர்களாக இருக்கணும். நன்மை செய்யறதுல சோர்ந்து போகக்கூடாது. அப்படி வசனத்தை வாசிக்கிற ஒன்பதாம் வசனத்தை, நன்மை செய்த சோர்ந்து போகாமல் இருந்தால்,
சோர்ந்து போகாமல் இருப்போமாக,
நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்றகாட்டா. நல்ல கவனிங்க, நாம் தளர்ந்து போகாது இருந்தால் என்னத்துல தளர்ந்து போகக்கூடாது? நன்மை செய்யறதுல தளர்ந்து போகக்கூடாது. அதாவது நன்மை செய்த நாம விட்டுடக்கூடாது. அப்ப நாம நன்மை செய்யறதுல தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து அதை நன்மை கர்த்தருடைய நாமத்திலே நாம் நன்மை செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் நாள் வரும், தேவன் நாம் செய்த நன்மைக்குரிய பண்ண தருவார். பட் பைபிள் சேஸ், ஏ சேர சொல்றாரு, ஹலோ சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவ நியாயத்திற்கு முன்பாக நிற்க வேண்டுமே. ஆகவே நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியும் படுத்துருக்கு. இதை விட ஒரு ரெவலேஷன் நமக்கு என்ன தேவை? டெபினிஷன் நமக்கு என்ன தேவை? போகட்டும், நேரம் போகும். ரெண்டு காரியம் சொல்ல போறோம். இந்த காரியம் மூணாவது, அடிக்கடி நாம சோர்ந்து போற காரியம் தெரியுமா? நம்முடைய ஊழிய வாழ்க்கை. அடிக்கடி தேவனுடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் சோர்ந்து போறது என்ன தெரியுமா? ஊழியத்தில் வருகிறது பிரச்சனை, அடிக்கடி ஒரு புயல், அது சுனாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, அடிக்கடி ஒரு புயல், உடனே என்ன தெரியுமா? ஐயோ, நேற்று வர நல்ல ஊழியம் செய்தாய், இன்றைக்கு என்ன? ஐயோ, பாசம் சோர்ந்து போனேன், பிரச்சனை, மனச்சோர்வு. உங்களுக்கு என்ன தெரியும் என்ற பிரச்சனை. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர்கள் ஐயா, ஒரு காலத்தில் ஆண்டவர் தான் இயேசு, இயேசு தான் ஆண்டவர் என்று மார்தட்டின எத்தனை பேர் இன்றைக்கு அழைத்த அழைப்பை விட்டு ஊழியங்களை விட்டு மனம் சோர்ந்து பின்வாங்கி போனவங்க எத்தனை பேர் தெரியுமா? நீயோ தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷியே, தேவன் உன்னை அழைத்த அழைப்பில் உறுதியாக இருந்து கர்த்தர் ஊழியத்தை நீ நிறைவேற்றி முடி. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை போராடின ஓட்டத்தை முடித்தேன். உன் ஓட்டத்தை நீ ஓடி முடிக்கணும். உனக்கு ஆண்டவரால் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நீ சென்றடையணும். என்ன கவனிங்க, நம் எல்லோருக்கும் ஒரு இலக்கை ஆண்டவர் நியமித்திருக்கிறார், நிர்ணயித்திருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன், பல நெருக்கடிகள் என்னை இடை நெருக்கத்துகிறது, பல சோர்வு நம்புகள் பாய்கிறது, நம்புநவர்கள் கைவிடுகிறார்கள், பட்டாக்குறைகள், கடல் பிரயாணங்கள், பட்டினிகள், நெருக்கடிகள், எத்தனையோ காரியங்களை ஊழிய வாழ்வை தடுத்து நிறுத்துகிறது, பல சோர்வுகளை கொண்டு வருது. ஆனாலும் ஆண்டவர் எனக்கு நியமித்த இலக்கை சென்றடைவதே என் நோக்கம். அவர் சொல்றார், என் உயிரை நான் ஒரு பொருட்டாக நான் எண்ண மாட்டேன், அவர் எனக்கு நியமித்த இலக்கை நான் தொடனும், அவர் எனக்கு நியமித்த இலக்கை நான் பிடிக்கணும், ஆகவே ஒன்று செய்கிறேன், பின்னால் எல்லாவற்றையும் நான் மறக்கிறேன். என்ன தெரியுமோ, இப்ப என்ன கவனிங்க, நம்முடைய வாழ்விலே சில நேரத்தில் சோர்வார்த்த காரணம் என்ன தெரியுமோ, நம்முடைய வாழ்விலே நடந்த கடந்த கசப்பான அனுபவங்கள் காரியங்களை சில நேரத்தில் நினைக்க 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 நமக்குள்ள ஒரு சோர்வு, இப்படி நடந்துட்டு, இப்படி கதைச்சிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே, அப்படியாக பின்னானவர்களை நாம யோசிக்க 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 நமக்குள்ள என்ன வருது, ஒரு சோர்வு. என்ன பிரதர் நல்லா இருந்தீங்களே, என்ன சிஸ்டர் உஷாரா இருந்தீங்களே, இருந்தேன்டா, ஆனா பின்னானவர்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்து மனமெல்லாம் சோர்ந்து போச்சு. அதுக்கப்புறம் கதைக்க தோங்குறாரு, எதை நடந்த காரியங்கள்லாம் கதைக்கிற அடுக்கிறது, திரும்ப கொண்டு வர திரும்ப அடுக்கிறது, அப்புறம் அதை நினைச்சு கவலைப்படுறது, அதை நினைச்சு சோர்ந்து போடுறது. என்ன கருமானவர்களே, ஒன்று செய்கிறேன், பின்னானவர்களை மறந்து முன்னானவர்களை நோக்கி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கு, இலக்கு ஆண்டவரால எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை நான் சென்றது, அதுதான் வாழ்க்கையின் குறிக்கோள், அதற்காகத்தான் வாழுகிறேன், அதற்காகத்தான் நான் ஜீவிக்கிறேன், நான் புசிக்கிறது, குடிக்கிறது, உடுக்கிறது, படுக்கிறது, எழுப்பு நடக்கிறது எல்லாம் என்ன, அவர் எனக்கு நியமித்த இலக்கை நான் சென்றடைய வேண்டும், அவர் எனக்கு நியமித்த இலக்கை நான் பிடிக்க வேண்டுமே, அப்பொழுதுதான் நான் சொல்ல முடியும் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இயேசு இந்த உலகத்தில் பிதா தனக்கு நியமித்த இலக்கு சிலுவை மரணம் வர ஒன்றை கூட மிஸ் பண்ணல, எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். கரிமானவர்களே, ஊழிய வாழ்வில் நாம சோர்ந்து போகக்கூடாது, நம்முடைய ஊழியத்தை நிலைநிறுத்த, நம்முடைய ஊழியத்தை தடை செய்ய பிசாசு பல சோர்வு நம்புகளை எஞ்சிட்டே இருப்பார். இனங்கண்டுகோள், ஜாக்கிரதாயிரு, ஆண்டவர் உன்னை உண்மையில் ஒன்று நம்பி உனக்கு ஒப்பு கொடுத்த பொறுப்பை, உனக்கு தந்த ஊழியத்தை நிறைவேற்றி என்ன வந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை உண்மையாக செய்து முடி, உனக்கு வெகுமதி உண்டு, நல்லது உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனே, உன் எஜமான சந்தோஷத்தில் வந்து பிரவேசி போட்டு. நம்பர் போர் என்ன தெரியுமோ, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடிக்கடி சோர்ந்து போற அடுத்த காரியம் தெரியுமோ, விசுவாசம். பிசாசுக்கு தெரியும் எங்க தாக்கணும், எங்க நம்ம விழுத்துறது, எங்க நம்ம தாக்குறது. அடிக்கடி நாம சோர்ந்து போற ஏரியா என்ன தெரியுமா, நம்முடைய ஏன் தெரியுமோ, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். இந்த ஃபெய்த் நமக்குள்ள இருக்கும் தான் நான் சொல்றேன் கேளுங்க. ஹலோ, ஒரு மனிதனுடைய சரீரத்தை நிமித்து வைக்கிறது எது தெரியுமோ, அவருடைய முதுகெலும். ஒரு மனிதனுடைய ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்விலும் முதுகெலும் என்ன தெரியுமோ, விசுவாசம். நீ கிறிஸ்துவுக்காக தலை நிமிர்ந்து நிற்கணுமாக இருந்தால் விசுவாசம் உள்ளவனாக இரு. நீ ஆண்டவருக்காக பலத்த கிரிகளை நடப்பிக்கணுமோ, விசுவாசம் உள்ளவனாக இரு. உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணுமோ, விசுவாசம் உள்ளவனாக இரு. அது மட்டுமல்ல, ஜெபிக்கணுமா, நமக்கு விசுவாசம் தேவை. ஏனென்றால் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தினையும் எவ்வளவு கேட்டுக்கணும் அவைகள் அவற்றை நீங்கள் பெற்றுக்கொள். விசுவாசம் உள்ள ஜெப பணியாளர்கள் இந்த எதை எடுத்தாலும் இந்த விசுவாசம், 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 விசுவாசம். தேவனோடு நாம் வாழுற வாழ்க்கையின் முதுகெலும்பே இந்த விசுவாசம், இந்த ஃபெய்த். ஆகவேதான் இந்த ஃபெய்த்தில், இந்த விசுவாசத்தில் நாம் சோதனை எங்க தெரியுமோ, நமக்கு வார பிரச்சனைகள், நமக்கு வார நெருக்கடிகள், நமக்கு வார கஷ்டங்கள், அவ்வப்போது திடீர் திடீர்னு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் நம்முடைய விசுவாசத்தை எங்கேயோ பாதிக்குது, எங்கேயோ சோர்வடைய பண்ணுது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, பட் தி பைபிள் சேஸ், விசுவாசத்துல உறுதியாக இருந்து பிசாசுக்கு எதிர்த்து. சோ ஆகவே பிசாசத்தை நாம, பிசாசை நாம எதிர்த்து நிற்கணுமாக இருந்தால் நமக்கு என்ன வேணும் தெரியுமா, விசுவாசம். சோ விசுவாசம் இல்லாமல் நாம் பிசாசுக்கு விரோதமாக போராடவே முடியாது, விசுவாசம் இல்லாமல் பிசாசை நாம் ஜெயிக்க முடியாது. நீங்கள் பிசாசுக்கு விரோதமாக போராடுவனுமாக இருந்தால், பிசாசின் காரியங்களை ஜெயிக்கவனுமாக இருந்தால் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. ஒரு விசுவாசம் உள்ள தேவன மனுஷனை கண்டு பிசாசு நடுங்கிறான். தபடுகிறேன், தேவன பிள்ளைகள் அடிக்கடி சோர்ந்து போற நாலு ஏரியாக்களை சொர்க்கம் நான் சொல்லு. சிந்திங்க, அந்த நீ அந்த அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்துப்பார். நமக்கு சிந்திக்க தெரியும். உலக காரியங்கள் எல்லாம் உன்னதமான தேவனுக்கு எடுத்த காரியங்களை சிந்திக்க தெரியும். நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க தெரியும். எனக்கு அறிமானவர்களே, சோர்வு தவிர்க்க முடியாது, ஆனால் அந்த சோர்வு நம்ம மேற்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது. எலியா மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் தான், ஆனா நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்பதை நிரூபிக்கிறது என்ன தெரியுமா? அவரும் ஒரு கட்டத்தில் போதும் கர்த்தாவை எடுத்துக்கொண்டு சொல்லியிருக்க. ஆகவே நம்ம எல்லோருக்கும் நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஆனால் அவைகள் நம்மை சோர்வு உண்டாக்கி நம்முடைய வாழ்க்கையை பரலைஸ் ஆக்கி சொல்றேன் கேளுங்க ஒரு பிரயோஜனமற்ற மனிதர்களாக நாம மாறிடக்கூடாது. ஒரு காரியம் சொல்லி நான் முடிக்கிறேன். உலகத்தின் பார்வையிலே நீ பிரயோஜனம் மற்றவன் போல தோன்றலாம், மனிதர்களுடைய பார்வையிலே பிரயோஜனம் மற்றவன் போல காணப்படலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் பிரயோஜனம் மற்றவனாக காணப்பட்டால் நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? சிந்திங்க நான் சொல்ற காரியம். ஆகவே சோர்வுகள் நம்மை பிரயோஜனம் மற்றவர்களாக முடமாக்கிவிட்டு முடக்கிவிட்டு ஆவை ஜாக்கிரதை, சோர்வுகளை கலைந்தருங்க. தேவாதி தேவன் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் வந்தாலும் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர் இருக்கார். 23 சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? மரண இருளும் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு. ஏன்? தேவன் என்னோடு கூட இருக்கு. எப்படி இருக்கு? மரண இருளும் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். அதான் சொன்னேன், தாவீதுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, என்றைக்கு ஆண்டு கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணி விட்டாரோ அண்டையில இருந்து அவருடைய வாழ்க்கையில ஒரே நெருக்கடி பிரச்சனை உயிரை கொண்டு திருறான் மனாந்திரம் வழி இன்றைக்கு ஒன்றிடம் நாளைக்கும் ஓடிது. ஆனா ஒரு கட்டத்திலாவது ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை என்னை எடுத்துக்கொள் அப்படின்னு யோசிப் செய்யாத குற்றத்துக்கு அவ பேரோட 2 கிட்டத்தட்ட நிலவரையில கடுமையான சிறையில் கிடந்து வாடி இருக்கிறான். சேறு குழிக்குள்ளே, தண்ணீர் இல்லாத குழிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அமிழ்ந்து சாக போற நேரம் கூட வந்து, ஆனாலும் ஆண்டவரே நான் வாழ்ந்தது போதும் என்னை எடுத்துக்கொள்ள முடியும் கேட்கல. நம்முடைய ஆண்டவராக இயேசுக்கிறேன் ரத்த நாளங்கள் வெடித்து ரத்த பேர்வை சிந்தின போது என்னை எடுத்துக்கொள்ளும் பிதா வேண்டும் அவர் கேட்கல. கொடுமால் இந்த பாத்திரம் என்னை விட்டு விலகோட்டு கொண்டு கேட்டார். ஒழிய ஏன் தெரியுமோ பிதாவினாலே தனக்கு நிர்ணயிக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றாமல் பரலோகம் போக முடியுமோ? இல்லையே. ஆகவே எத்தனை இடர்கள் வந்தாலும் அது உண்மை விட்டு புரிக்காது. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் எனக்கு ஜெயம் உண்டு, ஆண்டவரே நீர் எனக்கு பலம் தருவீர், எழும்புங்க, தைரியமாக முன்னேறுங்க, தேவாதி தேவன் நம்மோடு இருக்கிறார், கர்த்தோடு ஆவியானவர் நமக்கு போதுமானவர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் போடுமாய் விளங்கும். இயேசு ஜீவிக்கிறார். எழுந்திருப்போமோ? நாம் ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி நாம் பயபக்தியாய் தேவன் நோக்கி பார்ப்போம்.